ஏசாயா அத்தியாயம் 5. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சைத்தோட்டத்தைக் குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டைப் பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சைத்தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை அகற்றி அதிலே உயர்ந்தரக திராட்சைச் செடிகளை நட்டு அதின் நடுவில் ஒரு கோபுரத்தைக் கட்டி அதில் ஆலையையும் உண்டாக்கி அது நல்ல திராட்சைப் பழங்களைத் தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களைத் தந்தது. எருசலேமின் குடிமக்களே, யூதாவின் மனிதர்களே, எனக்கும் என் திராட்சைத் தோட்டத்திற்கும் நியாயந்தீருங்கள். நான் என் திராட்சைத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சைப் பழங்களைத் தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களைத் தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சைத் தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதின் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதின் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதிக்கப்பட்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன், அதின் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதின்மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் யெகோவாவுடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனிதர்களே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறையிடுதல். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் வரை வீட்டுடன் வீட்டை சேர்த்து வயலுடன் வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ! சேனைகளின் யெகோவா என் காது கேட்க சொன்னது, உண்மையாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குறுணி விளையும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி அமர்ந்திருந்து இருட்டிப் போகும் வரை குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் யெகோவாவின் செயலை கவனிக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என் மக்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் துவண்டு போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள். அதினால் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மிகவும் விரிவாகத் திறந்தது. அவர்களுடைய மகிமையும் அவர்களுடைய பெரிய கூட்டமும் அவர்களின் ஆடம்பரமும் அவர்களில் களிகூறுகிறவர்களும் அப்பாதாளத்திற்குள் இறங்கிப் போவார்கள். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சியடைவான். மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போகும். சேனைகளின் யெகோவா நியாயத்தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராக விளங்குவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும், கொழுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய்போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் துரிதமாக தமது கிரியையை சீக்கிரமாக நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் தெரிந்து கொள்ளும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமையென்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ! சாராயத்தை குடிக்க வீரர்களும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து லஞ்சத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! இது நிமித்தம் நெருப்புத் தழல் வைக்கோலை சுட்டெரிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்களுடைய வேர் வாடி அவர்களுடைய துளிர் தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் யெகோவாவுடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலிலுள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை செய்தார்களே. ஆகையால் யெகோவாவுடைய கோபம் தமது மக்களுக்குள் விரோதமாக மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி மலைகள் அதிரத்தக்கதாகவும் அவர்களுடைய பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாகவும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் தணியாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அவர் தூரத்திலுள்ள தேசத்தாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் தூரமான இடங்களிலிருந்து சைகைகாட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் துரிதமும் வேகமுமாக வருவார்கள். அவர்களில் சோர்வடைந்தவனும் தடுமாறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் காலணிகளின் வார் அறுந்து போவதும் இல்லை. அவர்களுடைய அம்புகள் கூர்மையும் அவர்களுடைய வில்லுகளெல்லாம் நாணேற்றினவைகளும் அவர்களுடைய குதிரைகளின் குளம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்களுடைய உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாயிருக்கும். அவர்களுடைய கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போலிருக்கிறது. பாலசிங்கங்களைப் போல கெர்ச்சித்து உருமி இரையைப் பிடித்து காப்பாற்றுகிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்நாளில் கடல் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாக இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதின் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போகும்.